إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليهم الصلاة والسلام அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். மனித வாழ்வினுடைய உண்மையான வெற்றியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மீது மாத்திரம்தான் அமைத்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த வணக்க வழிபாட்டினுடைய முடிவு இறையச்சமாக இருக்க வேண்டும், தக்வாவாக இருக்க வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை குர்ஆன் மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய வீட்டை அல்லாஹுடைய வீட்டினுடைய வளாகத்திலே ஒன்று திரள் இருக்கிறார்கள், திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய வீட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நேரத்தில் சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சின்னங்கள் ஷாயிர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய அடையாளங்களில் ஷியாறுகளில் ஒன்று என்பதாக வர்ணிக்கப்படக்கூடிய அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது, ஹஜ்ஜை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், கட்டை சாதனங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், வெறுமனே எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஈமானியத்தான ஆயத்தம், அதே போன்று பொருளியல் பொருள் சம்பந்தப்பட்ட ஆயத்தம், இவைகளை பற்றியெல்லாம் குர்ஆன் பேசிவிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, வதஸவ்வது ஃபின் ஹைரத் ஜாதி தக்வா. ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் ஹஜ்ஜிக்கான கட்டி சாதனங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு கடவு சீட்டு தேவைப்படும், விமானத்துக்கு டிக்கெட் தேவைப்படும், பணம் தேவைப்படும், ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு ஹாஜி கொண்டு போக வேண்டிய கட்டிச்சாதனங்களில் மிக நல்லதும் தேவையானதும் பிரயோசனமானதும் அல்லாஹுடைய அச்சம் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்று என்பதை குர்ஆன் மிக அழகாக சுட்டிக் காட்டுகிறது. ரமலானுடைய நோன்பை பற்றி பேசும்பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது எதற்காக வேண்டி, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக ஆக வேண்டியதற்காக வேண்டி.
ஹஜ்ஜி பெண்ணாளுடைய மாதம் வந்துவிட்டால் உலுஹியாவை பற்றி பேசுவோம், குர்பானை பற்றி பேசுவோம். மக்கள் பிராணிகளை ஆட்டையும் மாட்டையும் அறுத்து குர்பான் கொடுப்பார்கள், உலுஹியா கொடுப்பார்கள். அல்லாஹ் அந்த உலுஹியாவை பற்றியும் அந்த குர்பானியை பற்றியும் குர்ஆன் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், லன் யனாலல்லாஹு லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். மனிதர்களே, நீங்கள் அறுத்து பணியிடக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அதனுடைய எந்த ஒரு பகுதியோ அல்லாஹுவை போய் சேருவதில்லை. அல்லாஹ் அவைகளை விட்டும் தேவையற்றவன், அல்லாஹ் அந்த மாமிசத்தை விட்டும் தேவையற்றவன், அந்த இரத்தத்தை விட்டும் தேவையற்றவன். மாறாக வலாக்கியும் நீங்கள் அறுத்து பணியிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்தில் என்ன தக்குவா இருக்கிறது, என்ன பயபக்தி இருக்கிறது, என்ன இறைச்சம் இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, என்பதை பரிசீலனை செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் குர்பானியை கூட எங்களுக்கு நிதியாக்கி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மையை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய பண்பு, அல்லாஹ் எதை விளக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு எங்களை தவித்துக் கொள்வது, அவைகளை விட்டு எங்களை விளக்கிக் கொள்வது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதின் காரணமாகத்தான் குர்ஆன் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்திருக்கிறது, தக்வாவை கொண்டு நசீஹத்தை செய்து கொண்டிருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களை படைத்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பெயரை சொல்லி நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பந்தங்களை செய்து கொள்வீர்களோ அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் பல ஆயத்துகளின் வாயிலாக பல திருமறை வசனங்களின் மூலமாக எங்களுக்கு தக்வாவை கொண்டு நசீஹத்தை செய்து கொண்டிருக்கிறது, உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. நல்லா நம் அனைவர்களையும் இறையச்சம் நிறைந்த தக்வாவுடைய மக்களாக ஆக்கி வைப்பானாக. அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால், முஸ்லீம் பிரதேசங்களாக இருக்கலாம், முஸ்லீம் நாடுகளாக இருக்கலாம், முஸ்லீம்களுடைய பிரதேசங்களாக இருக்கலாம், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வகையான நெருக்கடியில் தான் இந்த உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையான மனநிம்மதியற்ற நிலை, ஒரு வகையான பிரச்சினை. இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி என்பதாக நினைக்கக்கூடிய அனைத்துமே எங்களுக்கு தோல்வியாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றையினுடைய வெற்றி நாளைக்கு தோல்வியாக தென்படுகிறது. பிரச்சனைகள் முடியாது ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி குடும்பத்தை விட்டு என்னுடைய குழந்தை, அன்பு குழந்தை, அன்பு மகள் விவாகம் பெற்று அவள் சொந்த வீடு குடிப்போடுகிறாள், சொந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி நுழைந்தாலோ அதே போன்று விவாக ரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேருகிறாள். விவாக ரத்து செல்லக்கூடிய ஒன்று குடும்பங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. திருமணம் படித்து முடித்து விட்டோம் என்று சொல்லி நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்தில் சண்டை பிடித்துக் கொண்டே பிரச்சனைக்குள்ளாகி என்னுடைய மவள், என்னுடைய மகள், மகளால் எப்பொழுது தலாக்கு சொல்லப்படுவாளோ தெரியாது என்ற அச்சத்தில் தான் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இவைகள் ஏன் ஏற்படுகிறது? இப்படிப்பட்ட ஒன்றை உலகத்தில், இப்படிப்பட்ட ஒன்றுக்கு நாங்கள் ஏன் கண்டப்பட்டு விட்டோம்? இந்த விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். வாழ்க்கையில கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை விட்டு விடுபட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பெரியதாக சம்பாதிக்கிறோம், கொழும்புல மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, கொழும்புக்கு வெளியே போய் சம்பாதிக்கிறோம், ஊர்ல மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, ஊருக்கு வெளியே போய் சம்பாதிக்கிறோம், பெரிய அளவில் சம்பாதிக்கிறோம். நான் மட்டும் சம்பாதிக்கவில்லை, என்னுடைய முழு குடும்பமும் சேர்ந்து சம்பாதிக்கிறது. அன்ற ஒரு நாள் இருந்தது, குடும்பத்தில் குடும்ப தலைவன் மாத்திரம்தான் சம்பாதிப்பான், பெண்கள் சம்பாதிக்க மாட்டார்கள், பெண்கள் உத்தியோகம் செய்ய மாட்டார்கள், வயது வந்த குழந்தையும் தொழில் செய்ய மாட்டாரு. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் வாப்பா என்று சொல்லக்கூடிய ஒருவர் சம்பாதிப்பார். அவர் கொழும்புக்கு போனதும் இல்லை, ஊருக்கு வெளியே போனதில்லை, ஊருக்குள்ளே சம்பாதித்தார், ஊருக்குள்ளே தேடிக்கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் காணவும் இல்லை, அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைத்திருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை பொறுத்தவரையில் அப்படி என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயது வந்த குழந்தைகளும் சம்பாதிக்கிறது, கணவனும் சம்பாதிக்கிறார், மனைவியும் சம்பாதிக்கிறாள். இதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, யாருமே சும்மா இல்லை, அனைவரும் சம்பாதிக்கிறார்கள். ஆனாலும் கூட பிரச்சனை முடியல, ஆனாலும் கூட சிக்கல் முடியல, கடன் தொல்லை தலைக்கு மேல வெள்ளமாக போய்கொண்டிருக்கிறது, வட்டியினுடைய விகிதாசாரம் கூடிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன, இது எங்கிருந்து வருகிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் சஹாபாக்கள் இதை ரெண்டு வகையாக பார்ப்பார்கள். ஒன்று பார்ப்பாங்க, இது எப்படி எங்களுக்கு வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, என்னுடைய மகள், என்னுடைய மகள் விவாகம் பெற்று போன மகள் எப்படி விவாக ரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேர்ந்தால், இதற்குரிய காரணம் என்ன, இதற்குரிய காரணம் என்ன, வாழ்க்கையில பரக்கத் இல்லாமல் போய்விட்டது, சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் பிரச்சனை முடியல, காரணம் என்ன, ஏன் என்னுடைய மகன், என்னுடைய மைந்தன் என்னுடன் அன்பாக இருக்க வேண்டியவன், ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு பேச வேண்டிய நிலைக்கு வாப்பா மகன் தள்ளப்பட்டு விட்டார்கள். வீட்டுக்கு வந்த மருமகன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டோம். ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு மருமகனுக்கு மாமாவுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுகிறது. மாமாவுக்கு எதிராக மருமகன் வழக்கு தொடர்கிறார், மருமகனுக்கு எதிராக மாமா வழக்கு தொடர்கிறார். இதற்குரிய காரணம் என்ன? அன்புக்குரிய சகோதரனை பெரியாரே, இந்த விடயத்தை ரெண்டு வகை யோசிக்க வேண்டும். ஒன்று யோசிக்க வேண்டும், ஏன் வந்தது, எப்படி வந்தது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், நாங்கள் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம், இந்த உலகத்தில் யாருக்குமே நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அநியாயம் என்பதை அல்லாஹ் தனக்கு தானே ஹராமாக கொண்டு விட்டான். சிறுதளவிலும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். பத்தீலா என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, முகசிறீர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பேரித்தம்பழம் சாப்பிடுவோம், பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டால் அங்கே ஒரு விதை காணப்படும், அந்த விதையை கையில் எடுத்து பாருங்கள், அந்த விதையை சுத்தி இருக்கும் ஒரு வகையான வெள்ளை டிஷு, வெள்ளை கலர் டிஷு, ஒரு பேப்பர் போல ஒரு பகுதி அல்லாஹ் சொல்லுகிறான். பத்தீலா என்று சொன்னால் அந்த டிஷுவுக்கு தான் பத்தீலா என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அளவு பிரமாணமும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். என்னுடைய அடியார்களே பிறருக்கு அநீதி இழைப்பதை நான் எனக்கு ஹராமாக்கிக் கொண்டு விட்டேன். எனவே நீங்க யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம், நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல, வமா கான ரப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. அப்படியாக இருந்தால் இந்த நிலை எங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் அநியாயத்தை பற்றி, பிறருக்கு செய்யக்கூடிய அநீதியை பற்றி குர்ஆனில் பல வகையாக கணித்திருக்கிறான், பல வகையாக கண்டித்திருக்கிறான். அநியாயம் என்பது கூடாது, யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டோம். வல்லாஹு லா யுஹிப்புல் ழாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃப அஜ்ருஹு அலல்லாஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ழாலிமீன், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடிய மக்களை விரும்பவும் மாட்டான், நேசிக்கவும் மாட்டான். வ மா லில் ழாலிமீன மின் அன்சார், அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அநீதி இழைப்பதை, முதல் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். யாருக்குமே அநீதி இழைக்கக்கூடாது, யாருக்குமே முதல் செய்யக்கூடாது. அநியாயம் என்றால் என்ன, முழு என்றால் என்ன, நான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது என்னுடைய கடமை, அதை செய்யாமிருப்பதற்கு பெயர் அநியாயம். நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை பாட்டை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பெயர் முழும். என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஊருடைய திறமையாக நான் இருக்கிறேன், இந்த ஊருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு பாடசாலையினுடைய ஆசானாக இருக்கிறேன், இந்த பாடசாலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒருவர் கணக்கிட்டு ஒருவர் ஒருவர் விளங்கி அந்த ஹக்கை, அவர் செய்ய வேண்டியதை, அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றாமல் துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பெயர் அநியாயம், அதற்கு பெயர் முழும், அதற்கு பெயர் அட்டகாசம். அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரையும் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். அநியாயம் அநியாயம் அவ்வளவு செய்யாமா, நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு முழும், ஒரு பாவம், ஒரு அநியாயம் நாளைய கியாமத்தின் நாளையில் பல இருள்களாக இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரே, உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எதையும் வழங்கட்டும், எதற்கும் சிறப்பாய்க்கட்டும், நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம், அநீதி இழைக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை தவிக்கவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு உபகாரம் செய்வதை, மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு பணிவிடை செய்ய, அல்லாஹ் உங்களுக்கு ஓரம் போடவில்லை. அல்லாஹ் மாறாக சொல்லுகிறான், எப்படி பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டுமோ அதற்கு எந்த வார்த்தையை, எந்த வசனத்தை, எந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே சொல்லைத்தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், மாற்று மதத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உபகாரிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடன் நீங்கள் நடந்து கொள்வதும் நீளமாக இருக்க வேண்டும். மாற்று மதத்தை சார்ந்தவர்தானே நீளமாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே, மாற்று மதத்தை சார்ந்தவர்தானே அநியாயம் செய்யலாம் தானே என்று சொல்ற என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தரவில்லை, இஸ்லாமியர்களுக்கு கற்றுக்கவில்லை. இஸ்லாம் மனித நேயத்தை கற்றுக்கத் தருகிறது, இஸ்லாம் மனித நேயத்தை சொல்லித் தருகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் அநியாயம் செய்வது நாங்கள் எங்களுக்கு ஹராமாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்குமே அநீதி வைக்க மாட்டோம். என்னுடைய குழந்தைக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியாக இருக்கலாம், என்னுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனாக இருக்கலாம், நாங்கள் யாருக்குமே அநீதி வைக்க மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம். தந்தை வபாத்தாகிவிட்டார், தந்தை வபாத்தாகிவிட்டார், தந்தையினுடைய சொத்து பிரிக்கப்பட வேண்டும், அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். யூசிக்கும் அல்லாஹு பி அவ்லாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹப்பில் உன்சையைன். குர்ஆன் மிக தெளிவாக, மிக துல்லியமாக சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும், யாருடைய சொத்து, ஒருவர் மௌத்தாகிவிட்டார், ஒருவர் உபாத்தாகிவிட்டார், அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாக இருக்கலாம், திருமணம் முடித்தவராக இருக்கலாம், திருமணம் முடிக்காதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் உபாத்தாகிவிட்டார் விட்டால் அவர் விட்டுவிட்டு போகக்கூடிய சொத்துக்கு பெயர் அனந்தர சொத்து. அனந்தர சொத்து, இந்த சொத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும், இந்த சொத்தை நீங்கள் எப்படி பிரிக்க வேண்டும், இந்த சொத்தை நீங்கள் எப்படி பங்குபட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய விருப்ப பிரகாரம் பங்கு வைக்க முடியாது, உங்களுடைய மன இச்சை பிரகாரம் பங்கு வைக்க முடியாது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எத்தனை வீதம் மனைவிக்கு போக வேண்டும், எத்தனை வீதம் குழந்தைகளுக்கு போக வேண்டும், எத்தனை வீதம் பெற்றோருக்கு போக வேண்டும். குர்ஆன் மிக தெளிவாக துல்லியமாக மிக அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பிரிக்கிறோமா, இப்படி பங்கு வைக்கப்படுகிறதா, மனைவிக்கு பங்கு கொடுக்கப்படுகிறதா? கணவன் மௌத்தாகும் பொழுது கணவனுக்கு வயது 90, மனைவிக்கு வயது 80 என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனைவி இதனோடு இருக்கிறாள், குழந்தைகள் சொல்லுகிறார்கள் தாய்க்கு எதற்கு சொத்து, தாய்க்குத்தானே வயது 80 ஆகிவிட்டது, ஏன் கொடுக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரனே, அந்த கேள்வி கேட்கிற அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த தொண்டலை கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் கொடுத்த தொண்டலை கொடுத்து விடுங்கள். உலமாக்களை அணுகுங்கள், உலமாக்களை நெருங்குங்கள். யாருடைய ஹக்கு யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த உரிமைகளை, அந்த ஹக்குகளை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெயர் தீனுல் இஸ்லாம். அதற்கு மாற்றம் செய்தால் அதற்கு பெயர் முழும், அதற்கு மாற்றம் செய்தால் அதற்கு பெயர் அநியாயம். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் பிறருக்கு அநீதி இழைப்பதை எனக்கு நான் ஹராமாக்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்க யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம், நீங்க யாரும் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம், நீங்க அனைவருடனும் வீதமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வகைய அமுருக்கும், இந்த வகைய அமுருக்கும் பில் அஜ்ரி வல் இஹ்சான். ஒவ்வொரு ஜும்ஆவிலேயும் இரண்டாவது ஹுத்பாவுடைய முடிவில் கடைசியில ஹதீப் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுவார்கள். இந்த ஆயத்தை ஓதக்கூடிய பழக்கத்தை அப்துல்லாஹி இப்னு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பித்தார்கள். ஹுத்பாவுடைய முடிவில் சொல்லுவார்கள், இன்னல்லாஹு யஅமுருக்கும் பில் அஜ்ரி வல் இஹ்சான், அல்லாஹ் உங்களை பணிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். எதை கொண்டு தெரியுமா? நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, உபகாரிகளாக இருக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், உபத்ரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆயத்தை ஓதித்தான் ஜும்ஆவை முடிப்பார்கள், ஹுத்பாவை முடிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயம் செய்வது கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை, இந்த நிலை எதன் காரணமாக ஏற்பட்டது? வஹரல் ஃபஸாது பில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின்னாஸ். மனிதர்களே, நீங்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக, நீங்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரத்திலே உண்மை இல்லாமல் போய்விட்டது, அதில் உள்ள பரக்கத்தும் போய்விட்டது. குடும்ப வாழ்க்கையில் வெட்டம் இல்லாமல் போய்விட்டது, அதில் உள்ள சந்தோஷம் போய்விட்டது. வாப்பா தகப்பன் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய மறந்து விட்டார். குழந்தைகள் பிரித்ததற்கு பிறகு, பெரிதானதற்கு பிறகு பெற்றோர் எப்படி நடத்தாக்கினார்களோ அதே அமைப்பில் தான் குழந்தைகள் பெற்றோரை நடத்தாக்க பார்க்கிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் அல்லாஹ் அதனையே எங்களுக்கு சோதனையாக மாற்றி விடுவார். இதா பதாயாக்கும் வரலீசும் அல்லாஹுடைய நடி சொல்றாங்க, அல்லாஹுடைய நடி சொல்றாங்க. மாற்று அதாவது மார்க்கம் இல்லாத வியாபாரம், சரியற்று சொல்லித்தராத பிசினஸ், சரியற்ற காட்டித்தரப்படாத வியாபாரத்தை உங்களுடைய வியாபாரமாக கொண்டிருக்கிறீங்க. வட்டி என்று சொன்னால் அது பிரச்சனையே இல்லை. வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது இன்று சர்வ சாதாரணமாக சரளமான வழியமாக மாறிவிட்டது. யாருக்காவது பணம் தேவைப்படுகிறதா? கலத்தில் உள்ள நகையை கலத்துங்கள், பவுனிங் செய்வோம், அடகு வைப்போம், பணத்தை எடுப்போம். அதை யாரும் பாவமாக பார்க்கிறாங்க இல்ல, அதை யாரும் பாவமாக பார்க்கிறாங்க இல்ல. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த கிழக்கிழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், இங்க நடக்கக்கூடிய பவுனிங் என்ன, இங்க நடக்கக்கூடிய பவுனிங் என்ன? வட்டிக்கு மக்கள் வாங்குறது, வட்டிக்கு மக்கள் கொடுக்கிறது. இது இந்த உம்மத்தில உம்மத்தின் பாவமாக நினைக்கல. வியாபாரத்தை எல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறான், வருமானம் தேடுவதை எல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். يا ايها الذين امنوا اتقوا الله وذروا ما بقي من الربا ايمان கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, எனவே வட்டியை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். உம்மத்தில் வட்டி, உம்மத்தில் வட்டி, சல்லியை கொடுக்கிறென்றால் வட்டிக்குத்தான் கொடுப்போம், சல்லி வாங்குறதென்றால் வட்டிக்குத்தான் வாங்குவோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரே, அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, இதா கவாயாக்கும் இல்லைனா முறை கட்ட வியாபாரத்தில் ஈடுபடுறீங்க, விவசாயத்தை பொருந்தி சொன்னீங்க, தொழுகையும் தேவல்ல, நோக்கம் தேவல்ல, எனக்கு விவசாயம் இருந்தால் போதும், தொழுகையை பற்றி பிரச்சனை இல்லை, ஜுமாவை பற்றி பிரச்சனையும் இல்லை, சுபகுடைய தொழுகையை பற்றி பிரச்சனையும் இல்லை, எனக்கு வியாபாரம் இருக்கிறது, எனக்கு விவசாயம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய தொழில் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு அல்லாஹுடைய கடமைகளை துஷ்பிரயோகம் செய்வோம் என்றிருந்தால், தொழிலைகளை பாராட்டுவோம் என்றிருந்தால், அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, நான் சொல்லவில்லை இது அத்தமாயாக்கும் இல்லைனா வரவேற்கும் மிஸ்ரா வஹத்தும் யக்னாபின் பக்கர் சல்லல்லாஹு அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கேவலத்தை சாத்தி விடுவார், அல்லாஹ் கேவலத்தை சாத்தி விடுவார். இஸ்லாமியர்களே, அந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, கொஞ்சம் வாழ்க்கையில் ஒட்டு நோக்குங்கோ, எத்துணை பாவங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாவம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே வட்டிக்கு வாங்குவது, ஜினா செய்வது, மது வளர்த்துவது மாத்திரமல்ல, பாவம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது கூட எந்த பார்வை பார்க்க வேண்டும், ஒரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது கூட எந்த பார்வையில் சந்திக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல மறந்து விட்டோமா, அதுவும் பாவம், அதுவும் பாவம். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் மனம் நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்லாம போறோமா, அதுவும் பாவம், அதற்கும் வாழ்க்கையில் தண்டனை இருக்கிறது. ஒரு முஸ்லிமை கண்டால் புன்முறுதல் பூக்க வேண்டும், சிரிக்க வேண்டும், ஒருவரை பார்த்து சிரிக்காம கடுகடுத்த முகத்துடன் அவரை கடந்து போறேன் என்றால் இதுவும் பாவம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஒரு முறை மக்கத்து காதலிகள் நபியை நெருங்குறாங்க, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி நெருங்குறார்கள். நெருங்கி கேட்டாங்க, நாங்க மூணு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறோம், இந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும், எங்கள்கிட்ட பதில் இருக்கிறது, அந்த மூணு கேள்விக்கும் நீங்க சரியான பதில் சொன்னால் நாங்கள் உங்களை எங்களுடைய நபியாக ஏற்றுக்கொள்வோம், உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி மக்கத்து காவல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த மூணு கேள்விகளையும் குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறான். நபியே நாயகமே சொல்லுங்கள் பார்க்கலாம், ரூஹை பற்றி, ரூஹ் என்றால் என்ன? இரண்டாவது கேட்டாங்க, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் இருந்தாங்க, ஒரு கூட்டம் அல்லாஹ் குகைவாசிகளை வைத்திருந்தான், அவர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மூணாவது கேட்டாங்க, என்ன தெரியும்? மூணு கேள்வி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணு கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு பதில் தெரியாது, ஏன் இன்னும் பதில் சொல்லி கொடுக்கப்பட இல்லை, அதை பற்றி உள்ள வகை இன்னும் வரல, அதை பற்றி உள்ள அறிவு இன்னும் கற்பிக்கப்பட இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லிட்டாங்க, இதற்குரிய பதில நாளைக்கு சொல்லுவேன், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை மறக்கடிக்க செய்து விட்டான். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நபியினுடைய வாயால வெளியாக அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பூட்டுகிறான், அல்லாஹ் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் சரி, வலம் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்றுதான் எல்லருக்கும் ஒன்றுதான். யாரு எந்த பாவத்தை யாரு எந்த தவறை செய்தாலும் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், நபிமார்கள் மஸூம்கள், ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில தவறுகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தினான் எங்களுடைய படிப்பினைக்காக வேண்டி, நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்லித்தாங்க. நாளைக்கு பதில் சொல்றேன், ஆனா இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டாங்க. நடந்த விளைவு என்ன? குரான் கலைக்கிறது, குரான் பேசிக் கொண்டிருக்கிறது. நடந்த விளைவு என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருந்த அந்த வஹீனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நிறுத்தப்பட்டு விட்டது. வன்னஜ்மி இதா ஹவா மா வல்லல் வாஹிதுக்கும் வமா ஹவா வமா யஸ்துகானி ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா நூரன் வஸ்தவா. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ஜிப்ரீலை பத்தி, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு, அவருடைய வருகை நிறுத்தப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்கறாங்க, இப்ப செய்தி வரும், நாளைக்கு செய்தி வரும், நாளைக்கு செய்தி வரும், செய்தி வர இல்ல. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலாவுடைய கருத்து பிரகாரம் 15 நாட்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். கடைசியாக 15வது நாள் ஒரு பெண்மணி அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய பெண் நபியை பார்த்து சுபஹானல்லாஹ் கேவலமாக பேச ஆரம்பித்து விட்டால் மாறா அந்த பெண் சொல்றால் மாறா சைத்தானுக்கு இல்லா கதுரா கத்தல்கக், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதற்கு முன்னால வந்து போய் கொண்டிருந்த ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டார் என்பதாக. சர்தாரை ஆளுமை பார்த்து ஒரு பெண்மணி ஏற்றுகிறாள், ஒரு பெண்மணி ஏற்றுகிறாள், உங்கள்கிட்ட வந்து கொண்டிருந்த ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டாரா, இனி வரமாட்டாரா, சஞ்சலப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இது ஒரு முஹாவுடைய நேரம், முஹாவுடைய நேரம். அப்பத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறார், முதலாவது ஆயத்தே வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைரும் லக மினல் ஊலா வலஸௌஃப யுஃதீக ஃபதர்வா. அல்லாஹ் அந்த நபியை 15 நாளைக்கு பிறகு ஆறுதல் படுத்துகிறான், அமைதிப்படுத்துகிறான். நபியே நாயகமே, முஹாவுடைய நேரத்தின் மீது ஆணையாக, இரவின் மீது சத்தியமாக, உங்களோட அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட இல்ல, உங்களோட அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிப்ரீலை பார்த்து கேட்கிறாங்க, மா ஜித்த ஹத்தா இஸ்தக்து இலைஹி, ஜிப்ரீலே நீங்க வரமாட்டீங்களா, நீங்க வரமாட்டீங்களா என்ற ஆர்வத்தில, என்ற ஆசையில உங்களின் மீது உங்களை எதிர்பார்த்திருந்தேன், நீங்க வரவில்லையே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, வஅன குந்து அஷத்து இலைக ஷௌக்கன் வலாகின்னி அப்துல் மஅமூர், உங்களை சந்திப்பதில் நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டீங்களோ அதை விட கூடுதலான ஆசை எனக்கு இருந்தது உங்களை சந்திப்பதற்கு. ஆனாலும் என்ன செய்ய, என்ற விருப்ப பிரகாரம் எனக்கு உங்களை சந்திக்க முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு தானே உங்களை சந்திக்க வேண்டும். வமா நத்தனஸ்ஸலு இல்லா பிஅம்ரின் மின் ரப்பிக், நபியே நாயகனே நான் உங்களை சந்திக்க வருவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு தான் வாரேன், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் என்ன உங்களால் சந்திக்க முடியாது. இதெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே ஏன் தெரியுமா இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, ஏன் துண்டிக்கப்பட்டது, வலா தகூலன் லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் தாலிக ஃபதா இல்லா அன் யஷா அல்லாஹ், இதற்கு பிறகு நாளைக்கு செய்வேன் என்று சொல்லி யாருக்காவது ஒன்றை நீங்க வாக்களித்தீங்க என்றிருந்தால் நபியே நாயகரே இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுமோ அந்த ஒன்று தான் இந்த வானத்துக்கு புனிக்கு இடையிலிருந்த உறவை துண்டிக்க செய்துவிட்டது என்ற கருத்தை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நபியை பார்த்து சுட்டி காட்டுகிறான். அப்படியாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இன்ஷா அல்லாஹை மறந்ததின் காரணமாக எனக்கு சுபகுடைய கொள்கை நசீவாகிச்சுதா, வாழ்க்கையில பிரச்சினை சொல்றோமே எனக்கு சுபகு நசீவாகிச்சுதா, எந்த வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா, எந்த மனைவி சொல்லுதாளா, எந்த மனைவியில தொழுகைக்கு யாரு பொறுப்பு, எந்த பிள்ளைகளுடைய தொழுகைக்கு யாரு பொறுப்பு, மனைவிக்கு சாப்பாடு கொடுப்பதையும் மனைவிக்கு இருப்பிடம் கொடுப்பதையும் மனைவிக்கு ஆடைகள் வாங்கி கொடுப்பதையும் மனைவி நோய்வாய்ப்பட்டுவிட்டால் சிகிச்சை செய்வதையும் அன்புக்குரிய சகோதரே கடமையாக பார்த்துவிட்டோம், பொறுப்பாக பார்த்துவிட்டோம். மனைவி தொழுகிறாளா இல்லையா, மனைவிய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையா, இதை பற்றி யாரு சிந்திப்பது, இதை பற்றி யாரு கவலைப்படுவது. இன்றைக்கு உம்மத் தொழுகைய மறந்துட்டாங்க, உம்மத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், சர்தாரை ஆலமை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே உங்களோட குடும்பத்தை தொழும்படியாக ஏவுங்கள், குடும்பத்தை மட்டுமல்ல நீங்களும் அந்த தொழுகையில் சமூக செய்ய வேண்டும், நீங்களும் அந்த தொழுகைகளை நியமமாக தொழ வேண்டும். அல்லாஹ் தொழுகையை பற்றி குர்ஆன்ல நபிக்கு இப்படி கட்டளை பிறப்பிக்கிறான். அன்புக்குரிய சகோதரனே, நாங்கள் தொழுகையை விட்டுட்டோம், வாழ்க்கையில பிரச்சனை என்றோம், வாழ்க்கை சிக்கல் என்றோம், இதுக்கு நாங்கள் பார்த்தோம் மாற்று மருத்துவர்களை போல என்னமாவது செய்வோமே, போத்தல் தொங்க வைப்போமே, இஸ்மஸ்மா எழுதுவோமே, தகடுகளை எழுதி ஒட்டுவோமே. அன்பான சகோதரர்களை தெரியாது, வரக்கத்துக்குரிய வழி அதல்ல, வரக்கத்துக்குரிய வழி அதல்ல, வரக்கத்துக்குரிய வழி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம். நீங்கள் விவசாயிகள், நீங்க விவசாயம் செய்வீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், விவசாயம் நீங்க செய்வீங்களா அல்லது நாங்க செய்றோமா, உமர வேலை என்ன, ஏத்த வேலை என்ன, நீங்க என்ன செய்வீங்க, ஏத்த வயலை நீங்க பயன்படுத்துறீங்க, அது ஏந்த வயல், வானம் பூமி இவற்றில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, பூமி இருக்குது, உங்களோட கையில ஒப்பம் இருக்குது, உங்களோட கையில வீடு இருக்குது, ஆறு மாசத்துக்கு இந்த நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யாவிட்டா என்ன நடக்கும், அல்லாஹ் கேட்கிறான், தண்ணிய மழையை பெயர் வைப்பது நீங்களா அல்லது நாங்களா, ஆற்றில தண்ணியோடு தண்ணி ஓடுது, அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல இந்த மழையை பெய்ய வைப்பது நீங்களா அல்லது நாங்களா, உங்களுக்கு தண்ணி கிடைக்குது, அல்லாஹ் சொல்றான் அந்த தண்ணியை நான் இல்லாமல் ஆக்கிவிட்டா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் கேட்கிறான், விவசாயம் செய்வது நீங்களா அல்லது நாங்களா, சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லாஹ் ஆக்காம இருப்பானாக, அல்லாஹ் ஆக்காம இருப்பானாக, நாங்கள் நாடினால் உங்களை வீட்டுக்கு மூளை மூடையாக உங்களோட மூட்டுக்கு வாகனத்தில் அவன் இறங்குது சாமான், நீங்க மூட்டை மூட்டையாக அறுக்கி வைக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க நல்ல நெல், நல்ல பிரயோஜனமான நெல், நல்ல விளைச்சல் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். நாங்கள் நாடினால் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை பதக்கட்டுகளாக ஆக்கிவிடுவோம். அப்படித்தான் இருக்கிறது. நெல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, பிரச்சிட முடியல. நெல் அடிக்கப்படுகிறது, கடன் கொள்ள முடியல. நெல் அடைச்சு விற்கிறோம், குடும்பத்தை பிரச்சிட முடியல. அல்லாஹ் குர்ஆனில் சவால் விடுகிறான், இவைகள் நடக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரரே, வாழ்க்கையில் பாவத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை விட்டு நாங்கள் எங்களை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். விபச்சாரம், விபச்சாரம், வினா இந்த கெட்ட வைத்தது. உலமாக்கள் நிறைந்த ஒரு பூமி, மதரசாக்கள் நிறைந்த ஒரு பூமி. உலமாக்கிற முன்னுக்கு வச்சு கொண்டு சொல்றேன், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பானத்தை ஜாத்தி எங்களோட உங்களோட பிள்ளைகள் போகக்கூடிய பாடசாலைகள், எப்படிப்பட்ட பாடசாலைகள், எந்த பாடசாலைகள்? கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? பிரச்சனை எப்படி வருகிறது? நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்கோமா? ஒரு வாப்பாவை பார்த்து மார்க்கம் சொல்லுது, உங்களோட புள்ள 7 வயதாகித்தா அந்த புள்ளைய தொலை பழக்குங்கோ, 10 வயதாகியும் தொலைலையா அந்த புள்ளைக்கு 2 சட்டு தட்டுங்கோ. இதை சொல்லிவிட்டு சொன்ன ரசல்லல்லாஹு சொல்லம், உங்களோட பிள்ளைகளை படுக்கையில பிரித்து படுக்கிறீங்கோ, நானா தம்பியாக இருக்கேனும் தாத்தா தங்கச்சாக இருக்கேனும் ஒரே உப்பக்கு வாப்பக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கேனும் அவர்களை பிரித்து வைக்க வேண்டும், ஒன்றாக வைக்க முடியாது. ஏன்? இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு வெட்க உணர்வை, ஒரு வெட்கத்தை சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்த நானா, சொந்த தம்பி, சொந்த தாத்தா, சொந்த தங்கச்சி ஒரே ரூம் உள்ளுக்கு ஒரே கட்டில படுக்க கூடாது, பிரித்து படுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்க உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், எங்களுடைய பாடசாலைகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய பாடசாலைகள் எப்படி இருக்கிறது? கலவன் பாடசாலை, மாற்று மருத்துவர்கள், பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், இவர்களுடைய பாடசாலைகள் எப்படி ஆக்கிக் கொண்டார்கள்? கொழும்புக்கு போய் பிஞ்ச பாருங்கள், கண்டிக்கு போய் பிஞ்ச பாருங்கள், மேற்கு அதாவது நெல்லையர்கள் நாட்டை அதற்குள்ளே உருவாக்கின ஒரு பாடசாலைகளை எடுத்து பார்த்தோம், எப்படிப்பட்ட பாடசாலைகள்! கலவன் பாடசாலைகள் எதுவுமே காட்ட முடியாது. அனைத்து பாடசாலைகளும் ஆண்களுக்கு வேற, பெண்களுக்கு வேற, ஆணுக்கு வேற, பெண்ணுக்கு வேற. ஆனால் அன்புக்குரிய சகோதரே, முஸ்லீம் உம்மா, முஸ்லீம் உலகத்துல பண்ணிக்கு வந்தா ஆணுக்கு வேற, பெண்ணுக்கு வேற. திருமணத்துக்கு போனா, வலிமாவில போனா ஆண்களுக்கு வேற ஏற்பாடு, பெண்களுக்கு வேற ஏற்பாடு. எல்லத்திலே வித்தியாசப்படுத்துகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாடசாலைக்கு போனா என்ன செய்ய? இதுக்கு யாரு பொறுப்புங்க? இந்த பாடத்துக்கு நாங்கள் எப்படி சௌவா செய்வது? இந்த பாடத்தை விட்டு நாங்கள் எப்படி வெளியே வருவது? அரசியல் தலைவர்களே, பிரபோர்களே, புத்திஜீவிகளே, கண்ணியமான சண்டையான உளவாக்களே, வாரிப சமூகமே, செல்வந்தர்களே, அல்லா ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்துங்கள். அல்லா ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கக்கூடிய சக்தியை, பலத்தை பயன்படுத்தி உம்மத்தை சரியான வழியில் விட்டு செல்ல வேண்டும். உம்மத்து தன்னுடைய தான் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்த பாவத்துக்கு சௌபா செய்ய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முழு உம்மத்துமாக சேர்ந்து ரப்பிடத்தில் கையேந்தி அல்லாஹிடத்தில் மண்டாடி, யாமன் நாங்கள் செய்த தவறை மன்னித்துக்கோ, தெரியாமல் செய்துவிட்டோம் என்ற உணர்வு, என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு வராத வரையில் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை குறைவிருக்க மாட்டான். இதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களே, பரிபூர்ணமான தௌபா செய்வோம். கலப்பிடமற்ற தௌபா, சும்மா பள்ளிக்கு வந்தோம் அறுத்து போயிட்டோம், பள்ளிக்கு வந்தோம் துஆ கேட்டு போறோம் அல்ல, எந்த எந்த பாவத்துக்கு நாங்கள் தௌபா செய்வோமோ அந்த பாவத்தை மீண்டும் திரும்பி செய்ய மாட்டோம், திருப்பி செய்ய மாட்டோம். ஹிந்தா ஒரு பெண்மணி, ஹிந்தா ஒரு பெண்மணி, ஹிஜ்ரி 2 உஹது யுத்தம் நடக்குது. அந்த உஹது போர்க்களத்துல நபியுடைய சாட்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த ஹிந்தா என்ற பெண்மணி அந்த ஹம்சாவுடைய ஈரக்கொலையை கையில் எடுத்து அவர் சக்தி துப்பினாள். ஏன் காரணம் என்றா, பத்ர யுத்தத்துல இந்த ஹிந்தாவுடைய வாப்பா, ஹிந்தாவுடைய தாத்தா, ஹிந்தாவுடைய சகோதரர் மூணு பேருடைய கொலைக்கு இந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் காரணமாக இருந்தாங்க என்று அவள் நம்பினால், அந்த பெண் என்ன செய்தான்னு சொன்னா, ஏண்ட வாப்பாவை கொலை செய்த, ஏண்ட தாத்தாவை கொலை செய்த, ஏண்ட சகோதரரை கொலை செய்த, இந்த வஹ்ஷியை நான் கொல்லுவேன் என்று நேரத்தை செய்து வஹ்ஷிக்கு ஆர்டர் போட்டு வஹ்ஷியை படித்து வஹ்ஷி கொலை செய்து விட்டார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே விழுந்து கிடக்கிறாங்க, உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹிந்தா என்ற பெண்மணி நெஞ்ச கிழிச்சு வயிற்றில் உள்ள இந்த கொலையை வெளியெடுத்து அவள் சப்பி துப்பினாள். இந்த காட்சியை நடி பார்த்துக் கொண்டிருந்தாங்க. இது நடக்குது ஹிஜ்ரி 2ல. அவ்வளவு வீரம் உள்ள, அவ்வளவு திரகாத்திரம் பொருந்திய, அவ்வளவு மன உறுதி உள்ள ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வாரால் கலிமா சொல்லுகிறாள். எப்ப தெரியுமா இந்த சம்பவம் நடந்து? 6 வருடங்களுக்கு பிறகு ஒற்றை மக்காவுடைய சட்டத்தில் இஸ்லாத்துக்குள்ள வாரால் அவருடைய இஸ்லாம் அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்படுகிறது, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நான் முஸ்லிம் ரிவாயத்து செய்றாங்க, இதே ஹிந்தா என்ற பெண்மணி மக்காவுல இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஒற்றை மக்காவுக்கு பிறகு ஒரு நாள் வாரால் மதீனாவுக்கு வந்து கேட்கிறான் நபிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த ஃபத்வாவுக்கு பதில் சொல்லுங்களேன். என்னங்க ஃபத்வா போன்ற விடயம் என்ன? அந்த பெண்மணி கேட்கிறா, யா ரசூலல்லாஹ், என்ற கணவர் என்ற மாப்பிள அபூ சுஃபியான் இருக்கிறாரே, இவர் ஒரு கஞ்சன், இவர் ஏண்ட செலவுக்குரிய பணத்தை சரியா பாரார் இல்ல, நானும் ஏண்ட இந்த புள்ளையிலும் இவருடைய நடவடிக்கையால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எனக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? ஏண்ட மாப்பிள்ள சேப்புல கைய போட்டு எனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்குதா என்று கேட்க சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஹுதி மலக்கி வலிவலதுக்கு இது மாறும், ஹிந்தாவே உனக்கு போன்ற புள்ளக்கு 4 ஆண்டு செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை எடுத்துக்கோமா என்று ஃபத்வா கொடுத்தாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு முன்னால ஒரு அந்நிய ஆணுடைய ஈர கொலைய வெளியிருந்து சப்பி துப்புறத்துக்கு கச்சுள்ள பெண்மணி, தைரியம் உள்ள பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு, தௌபா செய்ததுக்கு பிறகு, கலிமா சொன்னதுக்கு பிறகு அவளுடைய மனோநிலை என்ன தெரியுமா? ஏந்த தள்ளியாக இருக்கேனும் இதை எனக்கு எதுக்கு அனுமதி இருக்கிறதா என்ற கேட்டு போட்டு தான் இருப்பேன் என்று நினைக்க வந்து விட்டார்கள். இதற்கு பெயர் தௌபா. அல்லாஹ் இந்த தௌபாவை தான் என்று சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வின் பக்கமாக மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கமாக இருகர நேர்த்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், பாவத்தை வெளியே வர வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும், உடனே ஹலாலாக்க வேண்டும், சொத்துக்களை ஹலாலாக்க வேண்டும், ஹராமான சொத்துக்கள் திருப்பி படைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அப்படிப்பட்ட தௌபா செய்து தௌபா என்று சொல்லப்பட்ட குடும்பத்தின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. வாஆஹிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.